Welcome to the Amiga Gateway.
Omega நுழைவாயிலுக்கு உங்களை வரவேற்கிறோம்.
The Amiga Gateway is an end-time gateway to truth.
Omega நுழைவாயில் கடைசி கால சத்தியத்தின் வாயிலாகும்.
Truth that God is revealing to the church in these last days.
இந்த கடைசி நாட்களில் தேவன் தம்முடைய சபைக்கு வெளிப்படுத்தி தரும் சத்தியங்களாகும்.
Because we are now living at the end of time, it is important to hear what God is saying to the church.
நாம் வாழக்கூடிய நாட்கள் கடைசி காலங்களாய் இருக்கிறபடியினால் தேவன் தம்முடைய சபைக்கு சொல்லுகிறதை நாம் கருத்தாய் கேட்க வேண்டிய அவசியத்தில் இருக்கிறோம்.
We need to have our ears open so that we can hear what God is saying.
தேவன் சொல்லுகிறதை தெளிவாய் கேட்கத்தக்கதாய் நம்முடைய செவிகள் திறந்திருக்க வேண்டும்.
And we need a heart to perceive what he is saying to us.
அவர் என்ன சொல்லுகிறாரோ அதை ஊகித்தறியும் இருதய பக்குவம் நமக்கு தேவை.
Today we're going to talk about learning to hear the voice of God.
இன்றைக்கும் தேவனுடைய சத்தத்தை கேட்க பழகுதல் என்பதை குறித்து உங்களுக்கு பேச விரும்புகிறேன்.
You know, it's very evident from scripture that God wants to speak to us this way.
தேவன் இவ்விதமாய் நம்மோடு கூட பேச விரும்புகிறார் என்பது வேதத்திலிருந்து தெள்ளம் தெளிவாய் அறிந்து கொள்ளும் ஆதாரமாகும்.
God has a strong desire to commune with us, to communicate with us.
நம்மோடு கூட பேசுவதற்கு, நம்மோடு கூட ஐக்கியம் வைத்து உறவாடுவதற்கு தேவன் அளவுகடந்த ஆசையோடு இருக்கிறார்.
But God is a spirit and in most time he is invisible to us.
தேவன் ஆவியாய் இருக்கிறபடியினால் அதிகமான நேரங்களிலே அவர் நமக்கு அதரிசனமானவராகவே இருக்கிறார்.
So how does God, who is unseen, communicate with us mortal people?
ஆகவே காணக்கூடாதவராய் இருக்கிற இந்த தேவன் மண்ணாய் இருக்கிற மனிதர்களாகிய நம்மோடு கூட எப்படி பேச முடியும்?
In the book of Genesis chapter 3 and verse 8.
ஆதியாகமம் புத்தகம் 3 அதிகாரம் 8 வசனத்தில் பார்ப்போமானால்,
It says, and they heard the sound of the Lord.
வசனம் சொல்லுகிறது தேவனுடைய சத்தத்தை அவர்கள் கேட்டார்கள்.
Now my question is, what did he sound like?
என்னுடைய கேள்வி என்னவென்றால் அந்த சத்தம் எப்படி இருந்தது?
I often wondered and asked many people, what was this sound of the Lord? What did it sound like? But they couldn't tell me.
கர்த்தருடைய சத்தம் என்றால் என்ன? கர்த்தருடைய சத்தம் எப்படி இருக்கும் என்று பலரை நான் கேட்டிருக்கிறேன். ஒருவராலும் பதில் சரியாய் கூட முடிந்ததில்லை.
And how do we hear that sound?
அந்த சத்தத்தை நாம் எப்படி கேட்க முடியும்?
You see, in Genesis chapter 12 and verse 1, it says, Now the Lord had said unto Abraham.
ஆதியாகமம் 12 அதிகாரம் 1 வசனத்தை பார்க்கும் போது கர்த்தர் ஆபிரகாமோடே பேசினார் என்று வேதம் சொல்லுகிறது.
So, how did he speak to Abraham? What did it sound like? How did Abraham hear that?
ஆபிரகாமோடு தேவன் எப்படி பேசினார்? அந்த சத்தம் எப்படி இருந்தது?
And it tells us in Exodus 4 and verse 3, And the Lord said to Moses,
யாத்திராகமம் 4 அதிகாரம் 3 வசனம் சொல்லுகிறது, கர்த்தர் மோசேயிடத்தில் சொன்னார்.
So how did his voice sound like? He said something to Moses.
அவர் ஏதோ ஒன்றை மோசேயிடத்தில் சொன்னார் அல்லவா? அவர் சொன்னபோது அவருடைய குரல் சத்தம் எப்படி இருந்தது?
Deuteronomy 28 and verse 1 says, Listen to the voice of the Lord.
உபாகமம் 28 அதிகாரம் 1 வசனம் சொல்லுகிறது, கர்த்தருடைய சத்தத்தை கவனமாய் செவி கொடுத்து கேள்.
But what does the voice of the Lord sound like?
ஆனாலும் கர்த்தருடைய சத்தம் எப்படிப்பட்ட சத்தமாய் இருக்கும்?
And again in Acts chapter 11 and verse 12 it says, The Spirit told me.
அப்போஸ்தலர் 11 அதிகாரம் 2 வசனத்தில் வாசிக்கும் போது வாசிக்கிறோம், ஆவியானவர் சொன்னார்.
So what did the Spirit sound like?
ஆகவே ஆவியானவருடைய சத்தம் எந்த விதமாய் இருந்தது?
So we see there are many, many times through the scriptures where God spoke to people.
வேதத்தில் பல இடங்களிலே ஜனங்களோடு கூட மக்களோடு கூட தேவன் பேசினார் சொன்னார் என்று வாசிக்க முடியும்.
We need to develop the ability to hear the voice of the Lord.
தேவனுடைய சத்தத்தை கேட்கும் திறனை நாம் வளர்த்துக்கொள்ள வேண்டும்.
You see, This is a skill that we have to learn.
இது ஒரு அரிய கலை. இந்த கலை திறனை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும்.
We have to learn to recognize the voice of the Lord.
தேவனுடைய சத்தத்தை அடையாளம் கண்டுகொள்ள நாம் பழக வேண்டும்.
You see, God is often speaking, but we don't recognize His voice.
அடிக்கடியாய் தேவன் பேசிக் கொண்டிருக்கிறார் தான், ஆனாலும் அவர்தான் பேசுகிறார் என்று தேவனுடைய சத்தத்தை நம்மால் அடையாளம் கண்டுகொள்ள முடிவதில்லை.
But first we have to settle some things within our heart.
ஆகிலும் முதலாவதாக நம்முடைய இருதயத்திலே ஒரு காரியத்தை குறித்து இறுதியாய் நாம் ஒரு முடிவுக்கு வர வேண்டும்.
We have to come to the place where God can trust us if He speaks to us.
தேவன் நம்மோடு கூட பேசும்போது அவர் நம்மை முழுவதுமாய் நம்பக்கூடிய அளவுக்கு ஒரு இடத்திற்கு நாம் கடந்து வர வேண்டும்.
Now God is not going to keep speaking to us if we don't do what He says.
தேவன் ஒரு காரியத்தை சொல்லி அதை நாம் செய்யாத பட்சத்தில் தொடர்ந்து அவர் நம்மோடு கூட பேசவே மாட்டார்.
This is an important requirement in hearing the voice of God.
தேவனுடைய சத்தத்தை கேட்கும் விஷயத்தில் இது அடிப்படை தேவையான முக்கியமான ஒன்றாகும்.
We have to settle within our hearts.
நம்முடைய இருதயத்துக்குள்ளாய் ஒரு உறுதியான தீர்மானத்திற்கு வர வேண்டும்.
That if God speaks to us, we will obey Him.
தேவன் என்னோடு கூட பேசுவாரானால் நான் அவருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படிவேன் என்ற தீர்மானத்திற்கு வர வேண்டும்.
This has to be settled within us.
இது நமக்குள்ளாய் ஒரு அறுதியிட்ட உறுதியான இறுதி தீர்ப்பாய் இருக்க வேண்டும்.
You see, God knows our hearts and He knows if we will obey Him.
தேவன் நம்முடைய இருதயத்தை நன்றாய் அறிவார். ஆகவே நாம் அவருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படிவோமா இல்லையா என்பது அவருக்கு தெரியும்.
See, God is very careful with us.
தேவன் நம் விஷயத்திலே மிக கவனமாக இருப்பார்.
He knows that if He speaks to us and we disobey Him, there will be consequences.
அவர் நம்மோடு கூட பேசியும் அந்த வார்த்தைகளுக்கு நாம் கீழ்ப்படியாவிட்டால் அதற்குரிய பயங்கர விளைவுகள் நிச்சயம் ஏற்படும் என்று தேவனுக்கு தெரியும்.
So we have to settle this in our hearts that if He speaks to us, we will be obedient to Him.
ஆகவே தேவன் நம்மோடு கூட பேசுவாரானால் அவருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படிந்து அதன்படி செய்வோம் என்ற உறுதியான ஒரு தீர்மானத்தை நிலைவரப்படுத்திக் கொள்ள வேண்டும்.
Now we need to understand.
ஆகவே இப்பொழுது ஒன்றை நாம் அறிந்து கொள்ள வேண்டும்.
That God is a spirit.
தேவன் ஆவியா இருக்கிறார் என்றும்.
And His voice is spoken in the realm of the spirit.
அவருடைய சத்தம் ஆவியின் மண்டலத்திலே பேசப்படுகிறது என்பதையும் புரிந்து கொள்ள வேண்டும்.
It is not an audible voice.
அது தெளிவாய் காதுகளில் ஒலிக்கக்கூடிய ஒரு சத்தமாய் இல்லை.
We must not expect to hear an audible voice.
சத்தமாய் அவர் குரல் என் காதில் துணிக்க வேண்டும் என்று எதிர்பார்க்க கூடாது.
The Holy Spirit is a spirit.
பரிசுத்த ஆவியானவர் ஆவியாய் இருக்கிறார்.
And His voice is heard in the realm of the spirit.
அவருடைய சத்தம் ஆவியின் மண்டலத்திலே கேட்கப்படும்.
And so we're talking about revelation from the realm of the spirit.
ஆகவே ஆவியின் மண்டலத்திலிருந்து கிடைக்கப்பெறும் வெளிப்படுத்தலை குறித்து பேசுகிறோம்.
It is a supernatural thing as it comes from that realm, the realm of the Spirit of God.
தேவனுடைய மண்டலமாகிய ஆவியின் மண்டலத்திலிருந்து அது புறப்பட்டு வருகிறதா இருக்கிறபடியினால் அது ஒரு இயற்கைக்கு அப்பாற்பட்ட வெளிப்படுத்தலாகும்.
When we hear God speak, we are touching the realm of the Spirit.
தேவன் நம்மோடு கூட பேசுகிறதை நாம் கேட்கும்போது நாம் ஆவியின் மண்டலத்தை எட்டி பிடிக்கிறோம்.
You see, 1 Corinthians 2 and 14 tells us this.
1 கொரிந்தியர் 2 அதிகாரம் 14 வசனம் இதை சொல்லுகிறது.
But the natural man receiveth not the things of the Spirit of God. They are foolishness unto him, neither can he know them, because they are spiritually discerned.
ஜென்ம சுபாவமான மனுஷனோ தேவனுடைய ஆவிக்குரியவைகளை ஏற்றுக்கொள்ளான். அவைகள் அவனுக்கு பைத்தியமாக தோன்றும். அவைகள் ஆவிக்கேற்ற பிரகாரமாய் ஆராய்ந்து நிதானித்தப்படுகிறவைகளானதால் அவைகளை அறியவும் மாட்டான்.
The voice of God and the voice of the Holy Spirit is spiritually discerned.
தேவனுடைய சத்தத்தையும் சரி பரிசுத்த ஆவியானுடைய சத்தத்தையும் சரி ஆவிக்குரிய ரீதியில் அவைகளை நிதானித்தறிய வேண்டும்.
They live in the realm of spirit.
அவைகள் ஆவியின் மண்டலத்தில் உயிர் பெற்று வாழ்கின்றன.
And so we have to learn to perceive their voice in the realm of the spirit.
ஆகவே ஆவியின் மண்டலத்தில் இருக்கும் அவர்களுடைய வார்த்தைகளை நாம் யூகித்தறிய வேண்டும்.
Now, in the natural, we get to know a person's voice by associating with them.
இயற்கையாகவே உலகத்தில் ஒருவரோடு கூட நெருங்கி பழகுகிற ஐக்கிய உறவின் மூலம் அவர்களுடைய குரலை அடையாளம் கண்டுகொள்கிறோம்.
By spending a lot of time with them.
அவர்களோடு கூட அதிக நேரத்தை செலவழிக்கிறதின் மூலம் அறிந்து கொள்கிறோம்.
You can recognize the voice of your friend even if they're in another room.
உங்கள் நண்பனுடைய குரல் அவர் பக்கத்து அறையிலிருந்து பேசினாலும் நீங்கள் தெளிவாய் அறிந்து கொள்ள முடியும்.
And so it is with God's voice.
தேவனுடைய சத்தத்தை பொறுத்த வரையிலும் விஷயம் இப்படிதான்.
The more time we associate with him, the more we will recognize his voice.
எந்த அளவுக்கு அதிக நேரம் அவரோடு கூட ஐக்கியம் கொண்டு நெருங்கி பழகுகிறோமோ அந்த அளவுக்கு அதிகமாய் அவருடைய சத்தத்தை அடையாளம் கண்டுகொள்ள முடியும்.
The more time we spend in his presence, the clearer we will hear his voice.
எவ்வளவுக்கு அதிகமான நேரத்தை அவர் சமூகத்தில் செலவழிக்கிறோமோ அவ்வளவுக்கு அதிகமாய் அவருடைய சத்தத்தை தெளிவாய் கேட்க முடியும்.
Understanding the voice of the Lord or hearing the voice of the Lord has to be something we cultivate.
தேவனுடைய சத்தத்தை கேட்பதும் தேவனுடைய சத்தத்தை புரிந்துகொள்வதும் என்பது அவரோடு கூட இருக்கிற அந்த பழக்கத்தை வளர்த்துக் கொள்வதன் மூலமாய் கிடைக்கும்.
You see, the more you practice, the more you tune in to the Lord.
எந்த அளவுக்கு அதிகமாய் இதிலே பயிற்சி பெறுகிறீர்களோ அந்த அளவுக்குள்ள அப்பியாசம் கர்த்தரோடு கூட உங்களை இசைத்து விடும்.
Hebrews chapter 5 and verse 14 tells us this.
எபிரேயர் 5 அதிகாரம் 14 வசனம் இப்படி சொல்லுகிறது.
But strong meat belongeth to them that are of a full age, even those who by reason of use have their senses exercised to discern both good and evil.
பலமான ஆகாரமானது நன்மை தீமை இன்னதென்று பயிற்சியினால் பகுத்தறியத்தக்கதாக முயற்சி செய்யும் ஞானோந்திரியங்களை உடையவர்களாகிய பூரண வயதுள்ளவர்களுக்கே தகும்.
You see, by reason of use.
பாருங்கள், எந்த அளவுக்கு நாம் பயன்படுத்துகிறோமோ அந்த அளவின் அடிப்படையில்
we have to practice, practice, practice learning to hear the voice of God.
தேவனுடைய சத்தத்தை கேட்க பழகுவதிலே கற்றுக்கொள்வதிலே பயிற்சி செய்து கொண்டே இருக்க வேண்டும்.
We have some spiritual senses that can pick up the voice of God.
தேவனுடைய சத்தத்தை கேட்ட உடனே அதை கிரகித்து எடுத்துக்கொள்ளக்கூடிய சில ஆவிக்குரிய உணர்வுகள் நமக்குண்டு.
We have to learn how to use these spiritual senses and work with them.
இந்த ஆவிக்குரிய புலன்களை எப்படி பயன்படுத்தி அவைகளோடு இணைந்து செயல்பட வேண்டும் என்பதை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும்.
We have to practice, practice, practice.
இதற்காக நாம் பயிற்சி செய்து பயிற்சி செய்து பயிற்சி செய்து கொண்டே இருக்க வேண்டும்.
It's like a little child learning to walk.
ஒரு சிறு குழந்தை நடக்க கற்றுக்கொள்வதை போன்றது.
Sometimes it falls over and gets it wrong.
சில சமயங்களிலே கீழே விழுந்து திரும்பவும் எழுந்து ஓடும்.
But eventually it will get it right.
ஆனால் காலப்போக்கில் அது சீராய் நடக்க பழகிவிடும்.
It is a process of learning to hear from God.
தேவனிடமிருந்து கற்றுக்கொள்ள பழகிக்கொள்ளும் ஒரு தொடர் நிகழ்வாகும் அது.
When I first began to learn to hear the voice of God, I tried many things.
முதலாவது தேவனுடைய சத்தத்தை கேட்க நான் பழக முயற்சித்த போது பல காரியங்களை நான் முயற்சித்து பார்த்தேன்.
I would sit in my car while I was driving.
என்னுடைய காரை ஓட்டிக் கொண்டிருக்கும் பொழுது நான் உட்கார்ந்திருப்பேன்.
And I would look way down the road to the traffic lights.
சாலையின் கடைமுனையில் இருக்கக்கூடிய அந்த போக்குவரத்து விளக்கை நான் பார்ப்பேன்.
And I'd say, Lord, tell me if it will be red or green by the time I get there.
ஆண்டவரே, நான் அங்கே போய் சேருவதற்குள் சிவப்பு விளக்கு விழுந்து விடுமா இல்லாவிட்டால் எனக்கு பச்சை விளக்கு வழிகாட்டுமா சொல்லும் என்று கேட்பேன்.
And I'd listen to the voice of God.
தேவன் என்ன சொல்லுவார் என்ற ஒரு சத்தத்தை கேட்க கவனமாய் காத்திருப்பேன்.
And I maybe sometimes thought that I heard the voice of God.
சில சமயங்களிலே தேவனுடைய சத்தத்தை நான் கேட்டுவிட்டேன் என்று நினைத்ததும் உண்டு.
And by the time I got right to the traffic lights, I check it out to see if I was right.
சரியாய் போக்குவரத்து விளக்கு இருக்கிற இடத்தில் போய் சேர்ந்த உடனே நான் கேட்ட சத்தம் சரிதானா என்று சோதித்து பார்க்க பார்ப்பேன்.
Many times I got it wrong.
பல முறை என்னுடைய யூகம் பொய்த்து போயிருந்தது.
But eventually I started to get it right.
ஆயிலும் காலப்போக்கில் தொடர்ந்து எல்லாவற்றையும் சரியாய் நான் பெற்றுக்கொள்ள துவங்கினேன்.
I started to learn what the voice of God sounded like.
தேவனுடைய சத்தம் எப்படிப்பட்ட குரலில் ஒலிக்கும் என்பதை கற்றுக்கொள்ள துவங்கினேன்.
But it took me a long time of getting it wrong before I eventually got it right.
ஆகிலும் அதை நான் சரியாய் துல்லியமாய் அறிந்து கொள்ளும் பாதையிலே பலமுறை தவறாய் நான் அதை கிடைக்க பெற்றிருந்தாலும் தொடர்ந்து இறுதியில் பார்க்கும் பொழுது நான் தேவ சத்தத்தை சரியாய் அடையாளம் கண்டுகொண்டேன்.
And when I started to get it right, I had to remember what the sound and the feel of that was like.
தேவ சத்தம் தான் இது என்பதை சரியாய் நான் அடையாளம் கண்டுகொள்ள துவங்கியதும் அதற்கு பின்பு அந்த சத்தம் எப்படி இருந்தது, அதனுடைய வெளிச்சம் எப்படி இருந்தது என்பதை என் மனதிலே நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டியதாயிற்று.
So that I slowly learned to discern the voice of the Lord.
இப்படியாக தேவ சத்தத்தை பகுத்தறிய கொஞ்சம் கொஞ்சமாய் மெதுவாய் பயின்றேன்.
Now there are some safeguards in here we need to understand.
இதற்கான சில முன்னெச்சரிக்கை பாதுகாப்பு அம்சங்களை நாம் அறிந்து கொள்ள வேண்டும்.
You see, God will never say anything to us that is contrary to His word.
ஒருபோதும் தேவன் தாம் சொன்ன வார்த்தைக்கு எதிராக ஒரு காரியத்தையும் சொல்ல மாட்டார்.
If we feel that we've heard from God, but it is contrary to what the word of God teaches, we know that is not God.
தேவனிடமிருந்து ஒரு சத்தத்தை நான் கேட்டேன், ஆனால் நான் கேட்ட சத்தம் தேவனுடைய வார்த்தைக்கு மாறாயிருக்கிறது என்று காண்போமானால் அந்த சத்தம் தேவனிடத்திலிருந்து வந்ததல்ல.
God does not say anything that contradicts His word.
தம்முடைய வார்த்தைக்கு எதிரான ஒரு வாதத்தை உடைய ஒரு வார்த்தையையும் ஒருபோதும் தேவன் சொல்லுவதே இல்லை.
Psalm 119 and verse 89 tells us this.
119ஆம் சங்கீதத்தின் 89ஆம் வசனம் இதை சொல்லுகிறது.
It says, Forever, O Lord, thy word is settled in heaven.
கர்த்தாவே, உமது வசனம் என்றென்றைக்கும் வானங்களில் நிலைத்திருக்கிறது.
God's word never changes.
தேவனுடைய வார்த்தை ஒருபோதும் மாறுவதில்லை.
You see, if we have any dream or any vision or any impression that is contrary to God's word, that did not come from God.
தேவனுடைய வார்த்தைக்கு எதிர்கூற்றாய் இருக்கக்கூடிய தரிசனமோ சொப்பனமோ வேறு எந்த ஒரு அடையாள செய்கையோ தேவனிடமிருந்து வந்ததாக நாம் பெற்றுக் கொள்வோமானால் அது தேவனுடையதல்ல.
So we have to check what we are hearing to make sure that it is the word of God.
நாம் கேட்கக்கூடிய வார்த்தை எதுவாயிருந்தாலும் இது தேவனுடைய வார்த்தைதானா என்று ஊர்ஜிதப்படுத்திக் கொள்ள நாம் சோதித்தறிய வேண்டும்.
And secondly, the Bible tells us that God resists those who have a proud heart.
இரண்டாவதாக வேதம் சொல்லுகிறது, இருதயத்தில் பெருமையுள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார்.
For in Proverbs 29 and verse 23, it tells us this.
நீதிமொழிகள் 29ஆம் அதிகாரத்தின் 23ஆம் வசனத்தில் இதை வாசிக்கிறோம்.
It says, A man's pride shall bring him low, but honor shall uphold the humble in spirit.
மனுஷனுடைய அகந்தை அவனை தாழ்த்தும், மனத்தாழ்மை உள்ளவனோ கனமடைவான் என்று வாசிக்கிறோம்.
You see, humility is an absolute requirement in order for us to hear the voice of God.
தேவனுடைய சத்தத்தை நாம் கேட்க வேண்டுமானால் தாழ்மையே முற்றிலும் முதலுமான தேவை என்பதை கண்டறிகிறோம்.
In James chapter 4 and verse 6, it tells us this.
யாக்கோபு 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் இப்படி வாசிக்கிறோம்.
It says, But he giveth more grace, wherefore he saith unto God, resisteth the proud, but giveth grace unto the humble.
அவர் அதிகமான கிருபையை அளிக்கிறாரே, ஆதலால் தேவன் பெருமையுள்ளவர்களுக்கு எதிர்த்து நிற்கிறார், தாழ்மையுள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார் என்று சொல்லி இருக்கிறது.
It says that God resists the proud. What does that mean?
தேவன் பெருமையுள்ளவர்களுக்கு எதிர்த்து நிற்கிறார் என்று வேதம் சொல்லுகிறதே, இதனுடைய விளக்கம் என்ன?
It simply means this, God will not speak to us if we have pride in our heart.
அதனுடைய எளிய அர்த்தம் என்னவென்றால், இருதயத்திலே நாம் பெருமையோடு இருப்போமானால் தேவன் நம்மோடு கூட பேச மாட்டார் என்பதே ஆகும்.
And the reason is this.
காரணம் இதுதான்.
If God speaks to the proud, they will be even more proud after he has spoken to them.
பெருமையுள்ளவர்களோடு கூட தேவன் பேசுவாரானால் தேவன் அவர்களோடு கூட பேசின பின்பு முன்பை விட அதிக பெருமையுள்ளவர்களாய் மாறிவிடுவார்கள்.
Now Isaiah chapter 66 tells us the kind of person whom God will speak to.
ஏசாயா 66 ஆம் அதிகாரம் எப்படிப்பட்டவர்களோடு தேவன் பேசுவார் என்று தெளிவாய் சொல்லுகிறது.
In verse 2,
இரண்டாம் வசனம்,
For all those things hath my hands made, and all those things have been, saith the Lord, but to this man I will look, even to him that is poor and of a contrite spirit and trembles at my word.
என்னுடைய கரம் இவைகளை எல்லாம் சிருஷ்டித்ததினால் இவைகள் எல்லாம் உண்டாயின என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆனாலும் சிறுமைப்பட்டு ஆவியில் நொறுங்கொண்டு என் வசனத்துக்கு நடுங்குகிறவனையே நோக்கி பார்ப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார்.
So this is the kind of person that God will speak to, one who is a contrite of heart, one who trembles at God's word, one who is a poor in spirit.
சிறுமைப்பட்டு ஆவியில் நொறுங்குண்டு கர்த்தருடைய வசனத்துக்கு பயந்து நடுங்குகிறவனாய் இருக்கிறவன் யாரோ அவனோடு கூட தான் தேவன் பேசுவார்.
You see, God resists the proud. He will not speak to them.
பெருமையுள்ளவர்களை தேவன் எதிர்த்து நிற்கிறார். அவர்களோடு கூட அவர் பேச மாட்டார்.
So we have to deal with pride in our life in order for God to speak to us.
தேவன் நம்மோடு கூட பேச வேண்டுமானால் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற பெருமையை நாம் அகற்றிவிட வேண்டும்.
This is very important.
இது மிக முக்கியமான ஒன்றாகும்.
We have to be willing to be corrected if we are wrong.
நாம் தவறு செய்திருப்போமானால் திருத்தப்படுவதற்கு மனம் இணங்கி விட்டுக் கொடுக்க வேண்டும்.
We have to be willing to be corrected.
நம்மை திருத்துவதற்கு நாம் மனதாய் இணங்கி இருக்க வேண்டும்.
We cannot think that every time we get it right.
நாம் ஒவ்வொரு முறை செய்வதெல்லாம் சரியாகத்தான் இருக்கும் என்று நினைத்து விடக் கூடாது.
We have to check with others also with these people we trust.
நாம் யாரை நம்புகிறோமோ அப்படிப்பட்ட மக்களோடு கூட அடிக்கடியாய் சோதித்து பரிசீலித்து பார்க்க வேண்டும்.
Even a prophet doesn't get everything right 100% of the time.
ஒரு தீர்க்கதரிசியாகவே இருந்தாலும் கூட அவர் கேட்கிற ஒவ்வொரு முறையும் 100% சரியாய் கேட்கிறார் என்று சொல்லிவிட முடியாது.
So how much we just ordinary people, we won't get it right every time.
சாதாரண ஜனங்களாய் இருக்கிற நாம் யார் நாம் கேட்கிற ஒவ்வொரு முறையும் சரியாய் இருக்க வாய்ப்பில்லையே.
We must walk humbly with the Lord.
கர்த்தருக்கு முன்பாக நாம் தாழ்மையாய் நடக்க வேண்டும்.
It is possible to hear the voice of God.
தேவனுடைய சத்தத்தை கேட்பது இயல்புதான்.
But it is a process and it's something that we have to learn.
ஆயினும் இது ஒரு தொடர் நிகழ்வு. இதை நாம் கற்றறிந்து கொள்ள வேண்டிய ஒரு காரியமாகும்.
We'll continue with this in the next session, but now we will pray.
அடுத்த பகுதியிலே இதை தொடர்ந்து நாம் கவனிப்போம். இப்பொழுதும் நாம் ஜெபிப்போம்.
Lord, we thank you because you are willing to speak to us.
கர்த்தாவே, எங்களோடு கூட பேச நீர் மனதாய் இருக்கிறபடியால் உமக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம்.
Teach us how to hear your voice, Lord.
உம்முடைய சத்தத்தை நாங்கள் எப்படி கேட்க முடியும் என்பதை எங்களுக்கு கற்றுத்தாரும் ஆண்டவரே.
Teach us how to walk with you.
உம்மோடு கூட சேர்ந்து நடப்பது எப்படி என்று எங்களுக்கு போதியும்.
For we ask it in Jesus' name.
ஏனென்றால் இயேசுவின் நாமத்தில் இதை நாங்கள் கேட்கிறோம்.
Amen.
Amen.
God bless you today.
இன்றைக்கும் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.